بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس، ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்றாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து, அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இந்த இரவு நேரத்தில் அல்லாஹினுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, எதை தெரிந்தோமோ அந்த அடிப்படையில் செயல்படுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய உரையில் இறைவனுடைய திருப்தியை நாம் எப்படி அறுவடை செய்வது என்ற தலைப்பின் கீழாக நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். நமக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது போன்ற வகுப்புகளில் நாம் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமான, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அன்பையும் நேசத்தையும் பெறக்கூடிய பலதரப்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்வது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசுகிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை எப்படி இருந்தது என்பதை பற்றி பெரும்பாலும் நம்ம பார்க்கறதே இல்லை. இன்றைக்கு ஒரு உபதேசம் என்று சொன்னால், ஒரு உரை என்று சொன்னால், பல தகவல்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது, தேவையான தகவல் தான். ஆனால் எது முக்கியம் அப்படின்னா, பொதுவான பல விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஏராளமான செய்திகள் இருந்தாலும், நாம் வணக்கம் செய்வதற்கு, இபாதத் செய்வதற்கு, இறை திருப்தியை பெறுவதற்கான காரியங்களை பற்றி நமக்கு மத்தியில் இன்றைக்கு பேசப்படுவது ரொம்ப அரிதாகிவிட்டது. அதை பற்றி நிறைய நம்ம பேசுறதே இல்லை. பல விஷயங்களை பேசுறோம், நமக்கு தேவையானது என்று நிறைய விஷயங்களை பேசுறோம். புது புது தகவல்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய செயல்பாடுகள், இறை திருப்தியை பெறுவதற்கான செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கின்றதா, அதை பற்றியான செய்திகள் நம்மிடத்தில் பரிமாறப்படுகின்றதா என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சபைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு சலாமில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நன்மையை பத்தி நமக்கு சொல்லித்தராங்க. ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு, பத்து நன்மை அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் அப்படிங்கிறாரு, இருபது நன்மை அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துன்றாங்க, முப்பது நன்மைங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை சொல்லணும்?
வணக்கங்கள் சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் எந்த அளவிற்கு ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கான ஆர்வம் மூட்டுதல் என்பது இன்னைக்கு நம்மள்கிட்ட ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு இபாதத்துகள் வணக்கம் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. நாளைக்கு போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய நன்மைகளை வைத்துதான் நமக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம் நிர்ணயிக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு நம்ம அமல் செஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய நன்மையின் தராசு கணத்திருக்கின்றது என்பதை பார்த்துதான் எல்லாமே அங்கே. ஆக அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை நாம் அங்கு போய் கைசேதப்படுவதை விட இங்கு இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் நாம் நன்மைகளை அறுவடை செய்து கொள்வது, குறிப்பாக இறை திருப்தியை பெறக்கூடிய காரியங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யறோமா, நம்மள்கிட்ட அது இருக்குதா என்பதை என்ன செய்யணும்னா பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும்பாலான சபைகள் கல்வியினுடைய சபைகள். நீங்க புகாரி முஸ்லீம்ல கல்வின்ற ஒரு பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மனிதன் நன்மையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களைத்தான் அதிகமாக பேசியிருக்கிறாங்க. நன்மையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காரியங்களைத்தான் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. சஹாபாக்களும் அதைத்தான் நிறைய கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில நாம் ஒரு வகுப்புக்கு வரோம் அப்படின்னா அந்த வகுப்பு எப்படி இருக்கணும், நாம் நன்மைகளை நாளையிலிருந்து செய்யறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அல்லது கேட்ட பிறகு செய்வதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அது போன்ற விஷயங்களை இது போன்ற தருணங்களில் நாம் வந்து எடுத்து உரைத்தோம் என்று சொன்னால் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கும் இல்லாமல் இருக்கலாம், இதுவரை இருந்திருக்கலாம் அதை தொடர்ச்சியாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது இதுவரைக்கும் மறந்து போயிருக்கலாம் அதை மீண்டும் நினைவுபடுத்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களாகத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹினுடைய அருளை அறுவடை செய்வது என்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கான காரியங்கள் என்ன. ஏன்னா அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் பெறுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் நம்மளை நேசிச்சுட்டான் அப்படின்னா, அல்லாஹ் நம்மை திருப்தி கொண்டுட்டான் அப்படின்னா உலகமே நம்மளை திருப்தி கொள்ளும். அல்லாஹ் மட்டும் திருப்தி கொள்றதில்லை, அல்லாஹுடைய திருப்தி என்பது ஒட்டுமொத்த உலகமும் மனித சமுதாயம் இன்னபிற ஜீவராசிகள் வானவர்கள் வரை திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் அந்த ஒரு திருப்திக்கு நான் இறை திருப்தியை பெறணும். நீ உலகத்துல எத்தனையோ மனுஷன் வந்து நம்மளை வந்து திருப்தி பெறணும் என்பதற்காக அவனுடைய அன்பை பெற வேண்டும், அவனுடைய நன்மதிப்பை பெறணும்ன்றதுக்காக எவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யறோம். ஆனா அல்லாஹுடைய நன்மதிப்பை பெறதுக்கு, அல்லாஹுடைய திருப்தியை பெறதுக்கு, இதை நான் செஞ்சா அல்லாஹ் என்னை திருப்தி கொள்வான் என்பது போன்ற காரியங்களை எல்லாம் நம்ம செய்யறோமா, அதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த காரியங்களை எல்லாம் மிக இலகுவான விஷயமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. ரொம்ப பெருசாலாம் சொல்லல, ரொம்ப இலகுவா சொல்றாங்க. இந்த காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா, இருந்தா நீங்கள் அல்லாஹுடைய திருப்தியை நாம் பெற்றுவிட முடியும் என்பதற்கான செய்திகளை நிறைய விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக அழகான செய்தி, இன்னல்லாஹ யர்லா லக்கும் வ யக்ரஹு லக்கும் சலாசன், மூன்று மூன்று விஷயங்கள், மூன்று விஷயங்களால் அல்லாஹ் உங்களை திருப்தி கொள்கின்றான், மூன்று விஷயங்களால் அல்லாஹ் உங்களை வெறுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மூன்று விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹனுடைய திருப்தியை நீங்கள் பெற்றுவிடலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா, ஃபயர்லா லக்கும் அன் தஅபுதுஹு, நீங்கள் அல்லாஹ்வை வணங்கினால், அல்லாஹ்விற்கான வணக்கங்களை நீங்கள் முறையாக செலுத்தினால் அல்லாஹ் உங்களை பிரியப்படுகின்றான், உங்களை திருப்தி கொள்கின்றான். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, மேலும் அவனுக்கு எந்த விதமான இணையும் நீங்கள் கற்பிக்காது இருந்தால், வன் தஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் ஒற்றுமையோடு பலமாக பிடித்துக் கொண்டால், பிரியாமல் இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களை திருப்தி கொள்றான். மூணு விஷயங்கள் அல்லாஹ் திருப்தி கொள்ளக்கூடிய மூன்று விஷயங்களாக இங்கே சொல்வது, அல்லாஹுவை வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது, அல்லாஹுடைய கயிற்றை பிரியாமல் பற்றி பிடித்துக் கொள்வது. இந்த மூன்றும் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றலாம். இந்த மூணு இன்னைக்கு யார்ட்ட இருக்குது, இன்னைக்கு மூணுமே நம்மகிட்ட இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? இது மூணு பெரிய காரியம்லாம் கிடையாது, காலம் காலமா நமக்கு இதைத்தான் சொல்றாங்க, காலம் காலமா நமக்கு இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மூணுல எத்தனை நம்மள்ட்ட இருக்குது, முதல் ரெண்டு வேணா இருக்குன்னு சொல்லலாம், அல்லாஹ வணங்குறது அது கூட உருப்படியா இல்ல, நம்மள்ட்ட வணக்க உருப்படியா இருக்குதா, சரியான வணக்கங்கள் கிடையாது. எத்தனை பேர் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை, பரிதான வணக்கங்களை, உபரியான வணக்கங்களை முழுமையாக செஞ்சவங்க நம்மள எத்தனை பேர் இருக்காங்கன்னா கேள்விதான். ஒவ்வொரு நாளும் காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால், பரிதான தொழுகைக்கு முன்னால சுன்னத்தை முறையாக நிறைவேற்றுறவங்க கூட நம்மள்கிட்ட கிடையாது. பெரும்பாலான பேர் என்ன செய்யறோம், சுன்னத்தை கூட பின்னால்தான் செய்யறோம். ஏதோ ஒரு அனுமதியை வளமையாக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய இபாதத்துகள் இருக்கு. சலாம் கொடுத்த உடனே இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அந்த இபாதத்துகள் என்று சொல்லப்பட்ட சில விஷயங்களை கூட சொல்லாம விரைவாக எழுந்து செல்லக்கூடிய அளவிற்கு தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. அப்ப அந்த இபாதத்து என்பது நம்மள்கிட்ட முழுமையானதாக இல்லை. இந்த இபாதத்தை நாளைக்கு நம்மளை பத்தி பேசுவோம். அல்லாண்ட போய் நின்ற உடனே நம்முடைய இபாதத்துகளை விட நம்மளோட வணக்கங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சரி பண்ணி பார்ப்பான். அது எதுவுமே ஒழுங்கு இல்லை அப்படின்னு நம்ம எப்படி நன்மையை பெற முடியும்? அப்ப வந்து இறைவனுடைய திருப்தி என்பது வணக்கத்தில் இருக்கின்றது, இறைவனுடைய வணக்கத்தில் இருக்கின்றது. அதுக்காகத்தான் நம்மளை படைச்சிருக்கிறார். வேற எந்த காரணமும் அல்லாஹு தஆலா சொல்லல. வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகத்தான் ஜின்களையும் மனிதர்களையும் படைச்சிருக்கிறார். ஆனா அதுலயும் நம்ம என்ன செய்யல, சரியா இல்லை, அதனால என்ன செய்ய முடியாது, நாம் இறை திருப்தியை பெற முடியாது. அதுல நமக்கு வந்து இந்த ஏகத்துவ சிந்தனைகள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா, மார்க்கம் தெரிந்த பிறகுதான் விவாதத்துகள்லாம் நம்மள்ட்ட நிறைய பொடுபோக்கு வருது. மார்க்கம் தெரியும் வரை பொடுபோக்கு வரல. மார்க்கம் நம்மள்ட்ட தெரிஞ்ச பிறகு வணக்கங்களை நிறைய பொடுபோக்க பார்க்கலாம். அதெல்லாம் வந்து இறை திருப்தியை பெறவே முடியாது. முதல் விஷயம். இரண்டாவது, இறைவனுக்கு இணை வைப்பது. நம்ம அந்த காரியத்தை செய்யறதில்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்தே சொன்னாங்க, நீங்கள் இணை வைத்து விடுவீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை அப்படின்னாங்க. அப்ப இணை வைப்பு என்பது நம்மள்ட இல்ல. நம்ம வந்து இணை வைப்பு இல்லாதன் காரணமாக அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுவிடலாம். மூன்றாவது விஷயம் என்ன, அல்லாஹினுடைய கயிற்றை பற்றி பிடிப்பது. திருமறை குர்ஆனை ஒற்றுமையோடு பற்றி பிடிக்க வேண்டும், அதில் பிரிந்து விடக்கூடாது. இன்னைக்கு இதை சொல்லிட்டு தான் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம். இன்னைக்கு இதை சொல்லி சொல்லிதான் இந்த சமுதாயமே பிரிந்து கிடக்கின்றதே. அல்லாஹுடைய திருப்தி கிடைக்குமா? அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கணும்னா அல்லாஹுடைய உதவியும் கிடைக்காது. இந்த சமூகத்துக்கே அல்லாஹுடைய உதவி இல்லை. இந்த சமூகம் என்ன செய்யல? சமூகத்திற்காக எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய மக்களுக்கு ஏன் அல்லாஹு தஆலா உதவி செய்யல? அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, அல்லாஹ் நம்மை திருப்தி கொள்ளவில்லை என்றால் அல்லாஹுடைய உதவி கிடைக்காது. அப்ப அந்த விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மூணுல நீங்க சரியா இருக்கணும். அல்லாஹுவை வணங்குவதில் அவனுக்கு இணை வைக்காமல் இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், பிரிந்து விடக்கூடாது, இதுல சரியாக இருக்கணும். சஹாபாக்களுக்கே கடைசி நேரத்துல எவ்வளவோ விஷயங்களை சொன்ன பிறகு அல்லாஹு தஆலா வாஸ்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆன் சொல்லணும், நீங்க ஏன் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லணும், வகுந்தும் அலா சஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார்னு சொல்லணும், நீங்க நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன, நீங்க இப்ப அல்லாஹுடைய திருப்தியை நீங்க பெற்றுட்டீங்க, திருப்பி நீங்க உற்றாதீங்கப்பா, அந்த திருப்தியில இருந்து என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க வெளிவந்துடாதீங்க. அதைத்தான் அல்லாஹுடைய தூதரும் பயந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எனக்கு பின்னால் நீங்கள் ஒருவருக்கொருவர் கருத்து முரண்பாடுகள் கொண்டு பிரிந்து விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுறேன். அப்படிப்பட்ட அந்த பிரிவு வந்துச்சுன்னா என்ன இருக்காதுங்க, அல்லாஹுடைய திருப்தி இருக்காது. அல்லாஹுடைய தூதர் பயந்த ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தின் விஷயமாக பயந்திருக்கிறாங்க. மிக தெளிவாக சொல்றாங்க, மறுமை நாள் எப்பொழுது வரும் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது, நம்பிக்கை கொண்டவர்கள் அடித்துக் கொள்ளாத வரை மறுமை நாள் வராது. நாங்கள் இந்த சமூகத்துடைய நிலையை பத்தி சொல்லும் பொழுது, நம்பிக்கை கொண்டவர்கள் அடித்துக் கொள்ளும் வரை மறுமை நாள் வராது. அப்ப நீங்க பிரிஞ்சிருவீங்கன்ற விஷயத்துல நான் அதிகமாக பயப்படுகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது வந்தால் அல்லாஹுடைய திருப்தி இருக்காது. அல்லாஹுடைய திருப்தி இல்லனா அல்லாஹுடைய உதவியை பெற முடியாது. அப்ப அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு இந்த மூன்றும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அது மூணு விஷயத்த சொல்றாங்க. மூன்று காரியம் இருந்தால் அல்லாஹ் உங்களை வெறுத்துருவான். அதுல ஒண்ணு என்னன்னா, கீழ் ஊர்ஜிதம் இல்லாத விஷயங்களை எல்லாம் நீங்க பேசுறது. யாரா ஒருத்தர் சொல்லுவாரு அப்படின்னு நம்ம பேசுறோம். இன்னைக்கு இருக்கா இல்லையா? அது இன்னைக்கு சொல்லவே வேணாம். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, கஃபா பில் மரி கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கான அளவுகள் என்ன தெரியுமா, கேட்பதையெல்லாம் பேசுறது அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஈஸியா பேசுறோம், பேசுறது மட்டும் இல்ல பரப்பிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது உண்மையா பொய்யான்னு எந்த விதமான ஆராய்ச்சியும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சிருச்சா, எனக்கு வந்துருச்சா, அடுத்தவன் பரப்புறதுக்கு முன்னால நான் பரப்பிடணும். ஊர்ஜிதப்படுத்தாத விஷயத்தை பேசுவது என்பது இறைவனுடைய விருப்பிற்குரிய காரியம்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தையே கீழ் அவ்வளவுதான், சொல்லப்படக்கூடிய காரியங்களை பேசுவது. வேற பெருசான என்ன விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு பேசுறாங்களா இல்லையா, எந்த ஒரு செய்தியும் நமக்கு ஊர்ஜிதமா இருக்காது. வருதா வந்தோன்னு உடனே ஷேர் பண்ணு, உடனே போஸ்ட் பண்ணு, எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி அந்த போஸ்டுக்கு எத்தனை லைக் வருது, எத்தனை ஷேர் வருது, எத்தனை கமெண்ட் வருது, இதை தான் இன்னைக்கு பாக்குறோம். இது என்ன நினைக்கிறோம், நம்ம ஊர்ல உள்ளவன் எத்தனை பேர் நம்ம லைக் பண்றான்னு பாக்குறோம். ஒருத்தர் லைக் பண்ண வேண்டியவன் லைக் பண்ணாம போயிட்டானே, முடிஞ்சா இல்லையா. யார் நம்மளை திருப்தி கொள்ளணுமோ அவன் நம்மளை திருப்தி கொள்ளாம போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அப்ப இவங்க எல்லாம் நம்ம லைக் பண்ணா என்ன, கமெண்ட் பண்ணா என்ன, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, வயக்ரஹுலகும், உங்களை வெறுக்கக்கூடிய இறைவனுடைய விருப்பிற்குரிய காரியம் ஊர்ஜிதம் இல்லாத விஷயங்களை பேசுறது. அடுத்து சொல்றாங்க, வக்கஸ்ரத்து சுஆல், நிறைய கேள்வி கேட்கிறது, தேவையற்ற கேள்விகளை அதிகமா கேட்கிறது, சம்பந்தம் இல்லாம கேட்கிறது. கேள்விகளை பொறுத்தவரை சஹாபாக்கள் நிறைய கேள்வி கேட்டா கூட அல்லாஹுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்களா இல்லையா, தடுத்திருக்காங்களா இல்லையா? ஏன் தடுக்கணும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் இதன் காரணமாகத்தான் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, தேவையற்ற கேள்விகளை கேட்கவே கூடாது. நமக்கு அதனால ஏதேனும் பிரயோஜனம் இருக்கா, ஒரு விஷயத்தை கேட்கறனால நமக்கு பயன் இருக்கா, அதை கேட்கலாம். பயனே இல்லாத ஒன்றை தேவையில்லாம கேட்டு என்ன கேட்ட கேள்வியில இருந்தாலும் ஓடி போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, கேட்க கூட. இன்னைக்கு அது நம்ம சர்வசாதாரணம் ஆகி போச்சு, அப்படிதான் நம்ம விரும்புறோம். அப்ப கஸ்ரத்து சுஆல், தேவையற்ற கேள்விகள் என்பது இறைவன் உங்களை விருப்பிற்குரியவனாக, இறைவனுடைய விருப்பிற்கு நீங்கள் ஆளாகக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். அடுத்ததாக சொல்றாங்க, வைதாஅத்துல் மால், பொருளாதார வீணடிப்பு. உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வீணடித்தீர்கள் என்றால், வீணாக செலவிட்டீர்கள் என்று சொன்னால், பிரயோஜனமற்ற நிலையில செலவிட்டால் அல்லாஹுடைய விருப்பை சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கா இல்லையா, சர்வ சாதாரணமாக. இது நம்மள்கிட்ட யாரோ ஒருத்தரை போய் தேடி போக வேண்டியது இல்ல, யாரோ ஒருத்தர் தேடி வாழ்க்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கு. அப்ப நம்ம நம்மளை எப்படி உரசி பாக்குறது, நம்மளை நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். நான் எப்படி இருக்கிறேன், அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடியவனாக இருக்கிறனா, வெறுப்பை பெறக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்லி பார்க்க வேண்டியது. நம்மளை தான் பார்க்க சொல்றான் அல்லாஹ், உங்களை பாருங்க, உங்களை காப்பாத்துக்கீங்க, நரகத்தை விட்டு உங்களை நீங்க காப்பாத்துங்க என்றெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்ன, நம்மளை சரிபார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அந்த அவசியத்தில் நாம் நிலையாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப முதலாவதாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், இறை திருப்தியை பெற வேண்டுமா, மூணு உங்கள்ட்ட இருக்கணும், மூணு உங்கள்ட்ட இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா நீங்கள் இறை திருப்தியை பெற்று விடலாம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நான் இதன் மூலமாக இறை திருப்தியை பெறுகின்றேன் என்ற அடிப்படையில் தான் காரியங்களை செய்யணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் எதுக்காக செய்யறேன், இன்னைக்கு அதான் பிரச்சனை. நான் செய்வதன் மூலமாக யாருடைய திருப்தியை பெற ஆசைப்படுறேன், யாருடைய சொல்லையை கேட்க ஆசைப்படுகின்றேன், யாருடைய புகழை நான் ஆசைப்படுகின்றேன், இதை யோசிக்கணும். இன்னைக்கு திருமறை குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், மனிதனுடைய பெரும்பாலான காரியங்கள் நன்மையே இல்லைங்கிறான். லா கைர ஃபி கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைன நாஸ் வமன் யஃபல் தாலிக இப்திகா மர்லாத்தில்லாஹி ஃபஸௌஃப நுதீஹி அஜ்ரன் அலீமா. மூணு விஷயங்களை அல்லாஹு தஆலா இங்க சொல்லி காட்டுறான், மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த மூன்று காரியங்கள் செய்வதற்காக ரகசியம் கூட பேசிப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கு. இந்த மூணு காரியத்தை செய்யறதற்காக நாம் ரகசியம் கூட பேசிக்கொள்ளலாம். ரகசியம் பேசுவது என்பது நன்மைக்குரியதாக இருக்க வேண்டும். நன்மைக்கு நீங்க ரகசியம் பேசுறோமா, பேசவே மாட்டோம். பேசுனா யாரையா கழுவி குடிக்கவேனா ரகசியம் பேசும், அப்படிதான் இருக்கு. அதுக்காக வேணாலும் ரகசியம் கதவை சாத்திட்டு பேசுறோம் அப்படின்னா அதுல நல்லது இருக்கிறத விட தீமை தான் அதிகமா இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், ரகசியம் பேசுவதுல நன்மையே கிடையாது. லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், பெரும்பாலான ரகசியங்களில் நன்மை இல்ல. நன்மை மட்டும் இல்லாம இருந்தா பரவாயில்ல, தீமை வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம நன்மை இல்ல பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டா பிரச்சனை இல்லை, அதோட பாவத்தை சேர்த்துல சம்பாரிச்சு வச்சுக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், ரகசியங்களில் நன்மை கிடையாது. நீங்க எதுக்கு ரகசியம் பேசலாம் தெரியுமா, அமர பிஸ்தகத்தின், தர்மம் செய்வதற்காக ரகசியம் பேசுங்க. எனக்கு பேசுவோமா, இன்னைக்கு பேசவே மாட்டேன். அவன் மாரூஃபி, நல்லது செய்வதற்காக ரகசியம் பேசுங்க, அது கண்டிப்பா நடக்காது. இன்னைக்கு நல்லதை வந்து ரகசியமா செய்யறதுக்கு பெரும்பாலான மனுஷன் விரும்புறதே கிடையாது. அப்புறம் எப்படி இறை திருப்தியை பெற முடியும்? அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இங்க சொல்லி காட்டுறான், இல்லாமன் அமர பி ஸதகத்தின், தர்மத்திற்காக, தர்மத்தை ஏவுவதற்காக ரகசியம் பேசினால் நன்மை உண்டு. அப்பா நீ தர்மம் செய்யப்பான்னு ஒருத்தர் சொல்லணும். சொல்லும் போது எப்படி சொல்லணும்? ரகசியமா சொல்லணும். அவருக்கு என்ன செய்ய, நண்பதை தூண்டுவதற்காக தர்மத்தினுடைய நன்மையை சொல்லி அதை செஞ்சா உனக்கு நன்மை இருக்குது, பலன்கள் பெறலாம் என்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்வதை விட ரகசியமாக சொல்வதில் உனக்கு அதிக நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அவ மாரூஃபின் எவைகள் எல்லாம் நல்லவைகள், மார்க்கத்தில் எவைகள் எல்லாம் நல்லவை என்று சொல்லி காட்டுதோ, நிறைய நல்லது உண்டு. சாதாரண வந்து ரோட்ல நடந்து போகும் பொழுது கிடக்கக்கூடிய மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பொருளை அகற்றி போட்டா சதக்காங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உனக்கு நன்மையை தரும் என்றாங்க. அது உன்னை கொண்டு போய் சொர்க்கத்துல போட்டு அப்படி புரட்டி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த விஷயங்களை நாம் செய்யறோமா? அவ் மஅரூஃபின் நன்மையான விஷயங்களை செய்யணும். அவ் இஸ்லாஹின் பைனன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துறது. அதை நம்ம செய்யறதே கிடையாது, நம்மகிட்ட அந்த பழக்கமா இருக்கா? அதை பிரிச்சுறதுக்கான வழியை வேணா என்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்போம். சேர்ந்து இருக்கிறவங்க என்னைக்குதான் பிரிவான்னு பார்த்துட்டு இருப்போம், இருக்கா இல்லையா? பிரிஞ்சுட்டானா முடிஞ்சு போச்சு. அதோட அவனை ஒண்ணு இல்லாம இழுத்து மூடுறதுக்கு என்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. சேர்த்து வைப்பதற்காக நீங்க ரகசியம் பேசுங்க. இது மூணையும் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், இதை செய்யும் போது உங்களுக்கு என்ன எண்ணம் வரணும் தெரியுமா? இந்த மூணையும் செய்யும் பொழுது என்ன எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால், நான் இதை அல்லாஹுடைய திருப்திக்காக செய்கிறேன்னு செய்யணும். இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாச்சு, பிரிஞ்சிடவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்து அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்மள்கிட்ட பேச குறைச்சிட்டாங்க, நான் பார்த்து இங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சேன், இன்னைக்கு பார்த்தா நம்மள கண்டுக்காம போறாங்க அப்படின்னு இருக்கா இல்லையா? சாதாரணமா சொல்லிட்டு போயிருவாங்க. நான் பார்த்து சேர்த்து வச்சேங்க, விட்டா ஒண்ணுமே சேராம ஒண்ணு இல்லாம போயிருப்பாங்க. நான் கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எல்லா இணக்கத்தையும் உண்டு பண்ணி வச்சா இன்னைக்கு இவங்க ரெண்டு நம்மளை பார்த்துட்டு கண்டுக்காம போறாங்க. அதல்ல நமக்கு தேவை, என்னது? அல்லாஹ்வுடைய திருப்தி, இறை திருப்திக்காக செய்யணும். வமன் யஃபால் தாலிக்க புத்திகா அமரலாத்தில்லா, யார் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இதை செய்யறாரோ, அவருக்கு மகத்தான நற்கூலியை வழங்குவதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இப்ப அடுத்த மூன்று விஷயங்களை அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு மூணு விஷயத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை பார்த்தோம். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம், ஆனா இந்த சாதாரணமான விஷயத்துல கூட நம்ம பெரும்பாலான நேரங்களில் பொழுதுபோக்காக இருக்கிறோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு மதியானம் சாப்பிடும் போது எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லியிருப்போம், சாப்பிட்டு முடிச்சா எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்போம். இது ஒரு சாதாரண விஷயம், சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்றதும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, இது நார்மலா நம்மள்கிட்ட ரொட்டேட்டா இருக்கணும். இருக்கா நம்மள்கிட்ட? யோசிச்சு சொல்ல முடியுமா நான் இன்னைக்கு சொன்னேன்னு சொல்ற அளவு கூட இல்லை, அப்படித்தானே? நான் இன்னைக்கு சொன்னேங்க, இன்னைக்கு வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட யோசனை இல்லை. ஒரு பானத்தை, ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு தண்ணி குடிக்கிறோம், ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், குடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் நம்மள்ட்ட எத்தனை பேர் இருக்கு? நிறைய பேர் நினைக்கிறேன் சாப்பிட்டா முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இருக்காங்களா இல்லையா? குடிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் கூட பல பேருக்கு வரதில்லை. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, இன் அல்லாஹ லா யர்லா அனில் அபுதீன், ஒரு அடியானை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்கின்றார். ஒரு அடியானை அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான், அவர் உணவு உட்கொள்கின்றார், உணவு உட்கொண்டதற்காக அதற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றார். எவ்வளவு சாதாரண ஒரு விஷயம், ஆனா இதுக்கு என்ன கிடைக்குது? அல்லாஹுடைய திருப்தி கிடைக்குது. அல்லாஹுடைய திருப்தினா நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிட்டு போகக்கூடாது. இந்த திருப்தியினுடைய வெளிப்பாடுதான் சஹாபாக்கள். சஹாபாக்களை அல்லாஹு தாலா திருப்தி கொண்டேன் திருப்தி கொண்டேன்னு சொல்லி எவ்வளவு இடங்கள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார். நான் அவர்களை ஏற்றுக்கொண்டேன், அவர்களுக்குரிய முழுமையான கூலியை கொடுத்து விட்டேன் என்று சொல்றதுனா இது போன்ற நன்மைகள் அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அப்ப நம்ம நன்மை செஞ்சோம் என்று சொன்னா நமக்கும் அது கிடைக்கும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இன் அல்லாஹ லா யர்லா அனில் அபுதி அன் யாக்குலல் அக்லத ஃபயஹ்மிதுஹு அலைஹா, சாப்பிட்ட பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்தால் அல்லாஹு தஆலா திருப்தி கொள்றான். ரொம்ப பெரிய காரியமா இது, நம்மளால செய்ய முடியாத காரியமா? நம்ம செய்யறதில்ல, பல நேரங்கள்ல மறந்துடும். பல நேரங்கள்ல மறந்ததுதான் நம்மள்ட்ட அதிகமே தவிர நினைவுபடுத்துவது என்பது ரொம்ப கம்மியா இருக்கு. இவ்வளவு பிரார்த்தனைகளையும் இவ்வளவு வழிமுறைகளையும் ஏன் வந்து அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லணும்? எவ்வளவு விஷயங்களை சொல்லி தராங்க, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லு, மறந்துட்டான்னு இதை சொல்லு, சாப்பிட்டு முடிச்ச பிறகு இதை சொல்லு, இதெல்லாம் ஏன் அல்லாஹுடைய தூதர் சொல்லி தரணும்? ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா இதனுடைய பலன் பெருசு. எங்க பெறோம்? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறோம். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்பதால் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைக்குன்னு எவ்வளவு பெரிய விஷயம், அது சொல்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதை சொல்லுங்க. அவ் யஸ்ரி வஷ்ருபத்த, ஏதாவது ஒண்ண குடிக்கிறார், குடிச்ச பிறகு ஃபயஹ்மிதுஹு அலைஹா, அதற்காக அல்லாஹ்வை புகழ்ந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்கின்றார். அப்ப இது திருப்தி, இந்த விஷயத்தை நம்ம திருப்தியை பெற முடியுமா? முடியாதா? சாதாரண ஒண்ணுதான், அதை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மள்கிட்ட இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது அடுத்ததாக இறை திருப்தியை பெறக்கூடிய மூன்றாவது காரியமாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து பாருங்க, அதிகமான இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அலா உனப்பியூக்கும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலா உனப்பியூக்கும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? பிஹைரி அமாலிக்கும், உங்களுடைய அமல்களிலேயே சிறந்தது, உங்களுடைய அமல்களிலேயே சிறந்தது. வாரமாக இந்த மலிக்கும், உங்களுடைய அரசனுடைய திருப்தியை பெறக்கூடியது, உங்களுடைய அரசனுடைய திருப்தியை பெறக்கூடியது. வாருபாகா வி தரஜாத்திக்கும், உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியது. வஹைருல்லக்கும் மின் ஆதா இஸ்ஸஹபி வல் வரகி, நீங்கள் தங்கத்தையும் ரூபாய்களையும் செலவு செய்வதை விட அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். எவ்வளவு ஒரு பீடிகை போடுறாங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியா பார்க்கும்போது இதுதானா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனா அதுக்கான பலன்கள் தான் இங்க பெருசு. நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய, அதனால தான் சொன்னாங்க, லா தஹ்சிரன்னல் மஅரூஃப், எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் நீ ரொம்ப லேசா நினைச்சிடாத, எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் லேசா நினைச்சிடாது. வலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தல்கீன், உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி, சிரித்த முகத்தோடு சந்திச்சோம் அப்படின்னா அது சதக்கா. அதை ரொம்ப லேசாக நினைச்சிடக்கூடாது. இவரை பார்த்து சிரிக்கணுமா? இவரை பார்த்து உண்மையில எந்த விதமான குரோதம் விருப்பம் இல்லாம இவரை பார்த்து சிரிக்கணுமா அப்படின்னு நினைச்சா சிரிக்கணும். சிரிச்சா நன்மை இருக்கு, சிரிச்சா இறைவனுடைய திருப்தி இருக்கு, தர்மங்களுக்குரிய விஷயங்கள் நம்ம பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கனாலதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்ப அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு பெரிய பீடுகை போடுறாங்க பாருங்க, அலா உனப்பியூக்கும் பிஹைரி அமாலிக்கும், பாரலாக இந்த மலிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக வருஃபாஹா பி தரஜாத்திக்கும் வஹைருல்லக்கும் மின் ஆதாய் ஸஹபி வல் வரகி, அதாவது சிறந்த செயல், இறைவனிடத்தில் திருப்திக்குரிய செயல், உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய காரியம், நீங்கள் செலவு செய்வதை விட சிறந்த ஒரு விஷயம். அதோட உண்மை சொல்றாங்க, வமின் அன் தல்கு அதுவக்கும் ஃபதஸ்ரிபு ஆனாகஹும் வயஸ்ரிபு ஆனாகஹும், ஜிஹாத விட சிறந்ததுங்கிறாங்க. ஜிஹாதை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் போர்க்களத்தில் விரோதிகளை சந்தித்து அவர்கள் உங்களுடைய கழுத்தை வெட்டுவதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் அவருடைய கழுத்தை வெட்டுவதாக இருக்கட்டும், அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, காலு வமா தாக்கா யா ரசூலல்லாஹ், எல்லாரும் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே என்ன அதுன்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவது அப்படின்ட்டாங்க. ஜிக்ருல்லாஹ் நமக்கு தெரியாதா? அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது நமக்கு தெரியுமா தெரியாதா? நிறைய இடங்கள் நம்ம போயிட்டு இருக்கோம், ஜிக்ருக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எவைகள் எல்லாம் பலன்கள் கேட்டிருக்கோம். ஆனா எவ்வளவு பெரிய விஷயமா சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு பீடிகை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பதை சாதாரணமா நம்ம என்னைக்குமே பார்க்க கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது சின்ன சின்ன வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் பார்க்க வேண்டியது இதன் மூலமாக இறை திருப்தியை நான் பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும். அந்த திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக நான் இதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக இறை திருப்தியை பெறுவதற்கான அடுத்த விஷயத்தை சொல்லும் பொழுது தர்மத்தை சொல்லி காட்டுறாங்க. நீங்க தர்மம் செய்யறீங்களா? தர்மம் செய்யும் பொழுது என்னைக்குமே அந்த தர்மத்தில் இறை திருப்தியை மட்டுமே எதிர்பாருங்க, வேற எதையுமே எதிர்பார்த்திடக்கூடாது. நம்ம எவ்வளவு செஞ்சாலும் சரி, அது ரொம்ப சொற்பமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எவை செய்வதாக இருந்தாலும் அதில் இறை திருப்தி மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இறை திருப்தியோட இன்றைக்கு எத்தனை மனிதன் தர்மம் செய்யறான் சொல்லுங்க பாபு? இறை திருப்தியோடு தர்மம் செய்வது என்பது பெரும்பாலும் நம்மிடத்தில் இல்லாம தான் இருக்கு. நாம் தர்மம் செய்தால் அந்த தர்மத்தின் மூலமாக பிரதிபலனை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பதை விட யாரிடத்தில் எதிர்பார்க்கிறோம்னா தர்மம் செஞ்சவன்டே எதிர்பார்க்கும். யாருக்கு நம்ம தர்மம் செஞ்சோமோ அவன்கிட்ட எதிர்பார்ப்பு என்பதுதான் அதிகமா இருக்கே தவிர இறை திருப்தியை பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வரல. அல்லாஹ் சொல்றான், இறை திருப்தியை பெறுவதற்காக முடிஞ்சா தர்மம் செய்யணும், தர்மமே செய்யாது. இறை திருப்தியை பெறுவதாக இருந்தா மட்டும்தான் தர்மம் செய்யணும்னா தர்மம் செய்யாம பேசாம இருந்துடலாம். அதை விட என்னால முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டு போங்கன்ற அல்லாஹ் தான், என்னால முடியாதுங்க, தர்மம் செய்ய முடியாதுங்க. ஏன்னா தர்மம் செஞ்சா என்ன எதிர்பார்க்கறது இல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்க்கறது இல்ல அப்படின்ற அந்த சிந்தனை உங்களிடத்தில் வர வேண்டும். அந்த சிந்தனை வந்துச்சுன்னா நீ செய்யாதங்கிறான். நீ தர்மம் செய்தால் இறைவனுடைய திருப்தி. ஏன்னா இன்னைக்கு என்ன செய்யறான், மனுஷன் தர்மம் செய்தான் என்று சொன்னால் அடுத்தபடியாக அவனிடத்தில் இருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு நான் தர்மம் செஞ்சா நாளைக்கு அவனை பார்த்தா என்ன செய்யணும், எனக்கு ஒரு மரியாதை செலுத்தணும், எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த ரெஸ்பெக்ட் இல்ல அப்படின்னா அவனுக்கு நான் தர்மம் செஞ்சு என்ன பயன், யோசிக்கிறானா இல்லையா? எல்லாத்திலையும் அந்த யோசனை வந்துருச்சு. எதிர்பார்ப்பிற்குரிய ஒரு விஷயமாக என்றைக்குமே தர்மம் ஆயிடக்கூடாது, எந்த ஒரு நன்மையும் ஆயிடக்கூடாது. எதிர்பாராமல் செய்வதுதான் எல்லாமே. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒருவரை மன்னிப்பது கூட அவரிடத்திலிருந்து பிரதிபலனை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. ஒருத்தரை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நாளை பின்னால் அவரை பார்க்கும் போது கூட உங்களுடைய உள்ளத்தில் இவனால் நான் இப்படி பாதிக்கப்பட்டேனே என்ற சிந்தனை கூட வரக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு போதிக்குது. இந்த ரெண்டுலையும் நம்ம நிறைய நேரங்களை கோட்டை விட்டுறோங்க, நிறைய நேரம் நம்ம கோட்டை ஓட்டணும். ஒருத்தரை மன்னிச்சாலும் அதுக்கான ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோமா இல்லையா? ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அடையுது. மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு பலரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறாங்க, எல்லாரையும் மன்னிக்கிறாங்க, ஹிந்தா வரைக்கும் மன்னிக்கிறாங்க. கடைசியா வஹ்ஷி வராரு, அவர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷியை மன்னிச்சிடுறாங்க. மன்னிச்சுட்டு ஒரே ஒரு செய்தியை இங்கே சொல்றாங்க, நான் மக்காவில் இருக்கும் வரை நீங்கள் என்னுடைய கண்ணில் படாமல் இருந்தால் நல்லதுங்கிறாங்க. நான் உங்களை பார்க்காம இருக்க ஆசைப்படுறேன். ஏன்னா மன்னிப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை அங்கே இருக்குது. எதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதை, வஹ்ஷிய நான் உங்களை மன்னிச்சிட்டேன், இருந்தாலும் உங்களை பார்க்க விரும்பல, நான் இருக்கிற வரைக்கும் உங்களை பார்க்காம இருக்கும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவருடைய வாழ்நாளிலே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வடு என்று சொன்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம் தான். என்ன விஷயம், தாங்கள் தாயிஃப்ல தாக்கப்பட்டது கூட பெரிய வடுவாக, அதுக்காக வந்து இறையஞ்சி 10 வருடங்களாக எந்த விதமான கஷ்டங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை செய்யாத அல்லாஹுடைய தூதர் தாயிஃப்ல பட்ட துன்பத்திற்கு முறையிட்டாங்க. தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர்கிட்ட முறையிட்டாங்களா இல்லையா? அந்த வடுவை கூட மிகப்பெரிய ஒரு வடுவாக நினைக்கல. ஆனா எது மிகப்பெரிய ஒரு வடுவாக நினைச்சாங்கன்னா, தான் தன்னுடைய பால்குடி சோழர், தன்னுடைய வயது ஒத்தவர், தன்னுடைய சிறிய தந்தை, இது போன்ற தன்மையுடைய தனக்காக அபுலகவை கடுமையாக எதிர்த்தவர், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஹம்சாவுடைய மரணத்தை அல்லாஹுடைய தூதரால் ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா அவங்களுடைய கோலம் அப்படி இருந்துச்சு. அவருடைய ஈரல்கள் எல்லாம் எடுத்து வெளியே போடப்பட்டு, குடல்கள் எல்லாம் எடுத்து போடப்பட்டு, கடிச்சு ஒமட்டி எடுக்கப்படக்கூடிய அளவிற்கான ஒரு கொடூரங்கள் ஹம்சா ரலியல்லாஹு நடந்துச்சு. தாங்கிக்கவே முடியல. அந்த வடு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அப்ப என்ன யோசிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்ப வஹ்ஷியை மன்னிச்சிட்டேன், நாளைக்கு நான் வஹ்ஷியை பார்த்தா என்ன தோணும் அப்படின்னா, இவர் தானே ஹம்சாவுக்கு கொடுமை பண்ணவரும் தோணா, என்னுடைய மன்னிப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும், நான் மன்னிச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் அந்த சிந்தனை, அவரை பற்றியான ஒரு வெறுப்பினுடைய சிந்தனை என்னிடத்தில் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம யாரை மன்னித்தாலும் இதை கையாள வேண்டும். யாராவது ஒருத்தர் வந்து என்ன முறையிடுறார் அப்படின்னா, நம்மகிட்ட முறையிடுறான் அல்லாவுக்கா மன்னிச்சிருக்கனா அதோட முடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, அவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் தோண்டி திருப்பி அவருக்கு ஏதேனும் பாதிப்பு வந்து எப்ப நம்ம அதை வெளிப்படுத்துவோம் தெரியுமா? அவருக்கு பாதிப்பு வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தோம், பாத்தீங்களா அன்னைக்கு எனக்கு செஞ்சதுக்கு அல்லாஹ் இன்னைக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? அன்னைக்கு செஞ்சதுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டாம, நீ மன்னிச்சது அப்ப என்னாச்சு, ஒண்ணும் இல்லாம போச்சு. அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள், மன்னிப்பு தர்மம், இரண்டிலையும் என்ன செய்யக்கூடாதுன்னா சம்பந்தப்பட்டவரிடத்தில் பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. பிரதிபலனை அல்லாஹுடைய தூதரை எதிர்பார்த்தது இல்லை, அல்லாஹுத்தால எதிர்பார்க்க சொல்லல. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஒருவரை மன்னித்து விட்டால் அது இறை திருப்திக்காக நான் செஞ்சது, திருப்பி நான் என்ன செய்ய மாட்டேன், அவர் மீது வெறுப்பு கொள்ள மாட்டேன் என்ற ஒரு நிலைக்கு வந்துடணும். ஒன்னு இரண்டாவது தர்மத்தில், தர்மம் செய்தால் தர்மம் செய்யப்பட்டவர் யாருக்கு நம்ம தர்மம் செஞ்சிருக்கோமோ அவற்றிருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்புக்குரிய தர்மம் அல்ல, தர்மம் என்பது இறை திருப்திக்குட்பட்டது. அப்படி எதிர்பார்த்து தான் தர்மம் செய்வோம்னா தர்மம் செய்யாதே. கவுலும் மஅரூஃபுன் வ மஃஃபிரத்துல் கைரும் மின் ஸதகத்தின் ஐ யத்பஉஹா அதா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். நல்ல வார்த்தை இருக்கா இல்லையா? ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து கேட்கிறார் தர்மம் செய்யுங்கன்னு, கேட்கும் பொழுது அவர்கிட்ட தர்மம் செஞ்சுட்டு நான் தானே உனக்கு செஞ்சேன்னு சொல்லி காட்டி அவரை நோவினைப்படுத்துவதை விட கவுலும் மஅரூஃபுன் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி இல்லைங்க போயிட்டு வாங்க நான் உங்களுக்கு தர்மம் செய்ய விரும்பல அப்படின்னு சொல்றது ரொம்ப பெருசுங்கிற அல்லாஹு தஆலா. செஞ்சதை சொல்லி காட்டுவதை விட செய்யாமல் செய்ய முடியாது என்று நல்ல முறையாக சொல்லணும். விரட்டி விட்டுலாம் சொல்லக்கூடாது, நல்ல முறையாக சொல்வது என்பது உங்களுக்கு சிறந்த. அப்ப அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கான அடுத்த ஒரு வழியாக சொல்வது என்ன? நாம் தர்மம் செய்யும் பொழுது இறை திருப்தியை தவிர வேறு எதையுமே நாடக்கூடாது என்பது முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக இறை திருப்தியை பெறுவதற்கான அடுத்த வழியாக சொல்லி கூறிய விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னல் அபுத, ஒரு அடியான், யத்தகல்லமு பில் கலிமா, ஒரு வார்த்தையை பேசுகின்றார். மின் ரிதுவானில்லா, அந்த வார்த்தை அல்லாஹுடைய திருப்திக்குரிய ஒரு வார்த்தையாக இருந்தால், லா யல்கா லஹா யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இறை திருப்திக்குரிய ஒரு வார்த்தையாக இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகின்றான். அப்ப நான் சொல்ற வார்த்தை நல்ல வார்த்தை எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக வருகின்றதா தீய வார்த்தையாக வருகின்றதா என்பதை யார் புரிஞ்சுக்கணும்? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க, நான் சொல்றது நல்ல வார்த்தையா இருக்குது, அதனுடைய பலனை உணராமல் நீ சொன்னால் கூட அல்லாஹ் உன்னை திருப்தி கொள்றான். அதுக்கான பலன் என்னன்னு தெரியாது. நல்ல விஷயத்தை சொல்றோம், ஒருத்தருக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாரு, நல்ல விஷயத்தை சொல்றோம், நல்லதை அவருக்கு சொல்றோம், இதை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றோம். அவருக்கு உபதேசம் தேவைப்படக்கூடியதெல்லாம் இங்க போய் சொல்லிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன், ஆனா நமக்கு என்ன தெரியல, இதுக்கான பலன் தெரியல. இதுக்கான பலனை எனக்கு தெரியாம ஒருத்தருக்கு நான் நல்லது சொல்றேங்க, நல்ல வார்த்தையை ஒருத்தருக்கு சொல்லிட்டேன், அந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்னை திருப்தி கொள்வதோடு என்னுடைய அந்தஸ்துகளை உயர்த்திடுறான். ஆனா அதுக்குரிய முக்கியத்துவம் எனக்கு தெரியல. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாரு, தவறான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறாரு, அநியாயம் உக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட சொல்றேன் யதார்த்தமா பாக்குற நேரத்துல நீங்க எல்லாம் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றேன். சொல்லும் போது அவர் என்ன செய்தார், திருந்திடுறார். அவருடைய பாதை என்ன செய்து மாறிடுது. இப்படி மாறுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனா நான் சொல்லும் போது எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்கல, எதிர்பார்க்காம தான் சொல்றேன். அப்படி சொன்னா கூட அல்லாஹ் உன்னை திருப்தி கொள்றான். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இறைவன் திருப்தி கொள்வதற்காகவே செய்யுங்க அப்படின்னு சொன்ன அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இறை திருப்தி எதிர்பார்க்காம அதனுடைய பலன்களை உணராமல் நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்கு நன்மை உண்டு, அல்லாஹு தஆலா உங்களை திருப்தி கொள்கின்றான் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போலதான் எப்படி ஒரு நல்ல வார்த்தையை சொன்னா அல்லாஹுடைய திருப்தி அதனுடைய பொருளை உணராமல் அதனுடைய அந்தஸ்துகளை உணராமல் சொன்னாலும் நன்மை கிடைக்குதோ, அதே போல ஒரு தீய வார்த்தையை சொன்னால் அதனுடைய அந்த வார்த்தையினுடைய மோசமானவனுடைய நிலை தெரியாது, அந்த வார்த்தையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தெரியாது. அதெல்லாம் தெரியாம சொன்னா கூட அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடும். நிறைய வார்த்தைகளை அப்படி யூஸ் பண்ணிடும். பெற்றவங்கள்ட்ட யூஸ் பண்றோம், சகோதரர்கள்ட்ட யூஸ் பண்றோம், குடும்பத்தில் யூஸ் பண்றோம், உறவுகள்ட்ட யூஸ் பண்றோம், நண்பர்கள்ட்ட யூஸ் பண்றோம், நிறைய வார்த்தைகள் அதனுடைய வலிமை தெரியாம யூஸ் பண்ணிடுறோம். அதனால் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம உணர்றதில்லை, அதை பத்தி கவலையும் படுறதில்லை. சில இடத்துல ஒருத்தர் ஒருபடி மேலே சில என்ன ஆனால் எனக்கு என்னங்க, அதை பத்தி நான் கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி கூட சில வார்த்தைகளை போட்டுறோம். ஆனா பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஇன்னல் அபுத லயதகல்லமு பில் கலிமா மின் சக்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அவர் ஒருவர் சொன்னால், லா யல்கா பிலஹா, அதனால் அவர் யஹுவி பிஹா ஃபி ஜஹன்னம், நரகத்திற்கு சென்று விடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நல்ல வார்த்தையினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று விடுவார். தீய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் சொன்னாலும் அதனால் உனக்கு நஷ்டம் உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இங்கேயும் வார்த்தைகளில் கவனம் தேவை. நம்முடைய நல்ல வார்த்தைகள் என்பது இறைவனுடைய திருப்தியை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதெல்லாம் பொதுவாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கும் மற்றவர்களுக்கும் என்னை முன்னோக்கி இருக்கக்கூடியவர்களுக்குமான விஷயங்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இறுதியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் விடவும் ஒரு மனிதன் அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய கோபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய திருப்தியால தவிர வேறு எதனாலும் பெற முடியாது. மிக முக்கியமான ஒன்று அதுதான் அப்படின்றத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் இதை ஒன்ன கோட்டை விட்டேன்னு வச்சீங்கன்னு, இது எதுக்காக பிரயோஜனப்படுமா? ஒரு பிரயோஜனம் படாது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ரப்பினுடைய திருப்தி என்பது ஃபி ரிலல் வாலித், பெற்றோருடைய திருப்தியில் தான் இருக்கின்றது. இறை திருப்தி என்பது பெற்றோருடைய திருப்தியில் தான் இருக்குது. அப்ப அல்லாஹு தஆலா அவனுடைய திருப்தியை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பெற்றோர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் அவங்களுக்கு நம்ம வந்து எதிராக நின்றாலும் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளை வந்து புரிஞ்சிக்க தான் செய்யறாங்க. இது யதார்த்தமாக அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இரக்க குணம், அந்த கருணை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. ஆனால் என்றால் அவர்கள் கஷ்டப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், நம்முடைய விஷயத்தில் அவர்கள் கோபப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், வஸ்தஹ்து ரப்பி ஃபி ஸஹ்தில் வாலித், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரட்சகனுடைய வெறுப்பு என்பது பெற்றோருடைய தந்தையினுடைய வெறுப்புல இருக்குது அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குறிப்பாக தந்தையை இங்க குறிப்பிடுறாங்க. தந்தையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தந்தையுடைய வெறுப்பை சம்பாதிச்ச பசங்க நிறைய, அப்படித்தானே? நிறைய பசங்க தந்தையினுடைய வெறுப்பை சம்பாதிச்சிருக்கிறாங்க. தந்தையை ஒரு வெறுப்பிற்குரிய ஒரு நபராக பார்ப்பது என்பது யதார்த்தமாக இன்றைக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து ஊட்டப்பட்ட ஒரு விஷயமா போயிடுச்சு. ஒரு தாயிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பை தந்தை இடத்துல பெரும்பாலும் காட்டுறதே கிடையாது. நிறைய குடும்பங்கள்ல நீங்க பார்க்கலாம், தந்தையை ஒரு வெறுப்பிற்குரிய மனிதனாகத்தான் எல்லாருமே பார்க்கிறாங்க. பல நேரங்களில் தந்தையினுடைய அன்பை புரிந்து கொள்வது கிடையாது. நிறைய பேர் எப்ப புரிஞ்சுக்குவாங்கன்னா, அவர் மௌத்தா போன பிறகு புரியறது நிறைய பேர் இருக்கு. அப்ப புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் என் வாப்பாவை பத்தி தெரியாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில மௌத்தா போன பிறகு சொல்லி என்னங்க கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. மௌத்தா போறதுக்கு முன்னாடி நம்மளை வெறுத்த நிலையில் அவர் மரணித்து விட்டார். என்னுடைய தந்தை என்னை வெறுத்த நிலையில மரணிச்சுட்டாருங்க. இப்ப என்னுடைய நிலை என்ன? அந்த கேள்வி நம்ம என்னைக்காவது முன்னால வச்சிருக்கிறோமா? நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நிக்கணுமேங்க. அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்ப்பது என்பது பெற்றோருக்கு மாறு செய்வதையும் பெற்றோருக்கு அநியாயம் செய்வதையும் மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கிறான். என்னுடைய தந்தை மரணிக்கும் போது அவருடைய வெறுப்பை சம்பாதித்த நிலையில் தான் என்னுடைய தந்தை மரணித்தார், நான் அவருடைய வெறுப்பிற்குரிய ஒரு மனிதனாக இருந்தேன் என்று சொன்னால் நான் செஞ்ச எந்த ஒரு நன்மைக்கும் பயனில்லாமல் போயிருமே. தந்தையினுடைய வெறுப்பை சம்பாதித்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு காலம் அந்த வெறுப்பை நீங்க சம்பாதிச்சிடாதீங்க. தந்தை இல்லாமல் வளர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திங்க இது. தந்தை இல்லாமல் அனாதையாக பிறந்து வளர்ந்த அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி. அந்த செய்தியினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கான பலன்களை நாம் பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு சாதனம் என்பது பெற்றோருடைய, குறிப்பாக தந்தையினுடைய நேசத்தையும் திருப்தியும் பெறுவது. தந்தையினுடைய திருப்தியை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹினுடைய திருப்தியை பெற்றுவிடலாம். தந்தையினுடைய வெறுப்பை, பெற்றோருடைய வெறுப்பை சம்பாதித்தோம் என்று சொன்னால் அல்லாஹினுடைய வெறுப்பை சம்பாதித்து விடுவோம். பாருங்க, திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா எனக்கு நன்றி செலுத்தும் சொல்லக்கூடிய அதே சமமான ஒரு நிலையில யார வைக்கிறானா? பெற்றோர்களை தான் வைக்கிறான். அனிஷ்குர்லி வலி வாலிதே, எனக்கு நன்றி செலுத்து, மேலும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? எனக்கு நன்றி செலுத்து, அப்படிப்பட்ட ஒரு பெற்றோரை தந்ததற்காக எனக்கு நன்றி செலுத்தவன், அதுக்கப்புறம் உனக்கு அப்படி ஒரு பெற்றோர் வாய்ச்சதற்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. அப்ப அந்த நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோரை உயர்ந்த இடத்துல வைக்கிறான். எங்கெல்லாம் தன்னை பற்றி தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றானோ அந்த இடங்கள் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை தான் பேசுறான். வஅபுதுல்லாஹ் வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா வவஸ்தைனல் இன்ஸான பிவாலிதைஹி ஹுஸ்னா. மனிதனுக்கு நாம் பெற்றோரை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று வசியத்து செய்கின்றோம். வசியத்து செய்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆக அந்த வசியத்து என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசியத் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில இறை திருப்தியை பெறுவதற்கான என்னென்ன வழிகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி இருக்கிறாங்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இந்த மாதிரி தருணங்கள்ல நம்முடைய வணக்கம் சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இது போன்ற வகுப்புகளை நம்ம பங்கெடுக்கிறோம்னா அரிதான முக்கியமான வரலாற்று தகவல்கள் எல்லாம் தேவைதான். ஆனா அதைவிட தேவை நம்மை அன்றாடம் நம்முடைய அமல்களை உயர்த்தி கொள்வதற்கு நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான காரியங்களாகத்தான் இந்த காரியங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த செய்திகளை சொன்னோம். இந்த செய்தியை மனதில் கொண்டு என்னென்ன விஷயங்களை மூணு மூணா சொன்னாங்க, ரெண்டு ரெண்டா சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு எதெல்லாம் இறை திருப்தியோ அதோடு சேர்த்து இறை வெறுப்பிற்குரிய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரண்டையும் கவனத்தில் கொண்டு இறை வெறுப்பிற்குரிய விஷயங்களை எல்லாம் தள்ளிவிட்டு இறை திருப்திக்குரிய காரியத்தை முழுமையாக நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் அன்பையும் நேசத்தையும் மகத்துவத்தையும் பெறலாம். நாளை அதுவே நம்மை வெற்றிக்குரியவர்களாக ஆக்கும். அப்படிப்பட்ட வெற்றிக்குரிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் கேள்வி புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.